சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 21 அத்தியாயம், சிறுங்கார சிற்றரவங்கள். சொக்கன் சத்திரத்தில் 2 ஜாம ஆரம்பத்தில் தலையிலிருந்து கால் வரை தன்னை கருப்பு சீலை ஒன்றால் மறைத்துக் கொண்டு ஏறிய புது பயணி யாராக இருக்கக்கூடும் என்பதை அறிய திரையை அகற்ற முயன்ற சஞ்சயன் கரம் பலமான ஒரு கரத்தால் இரும்பு பிடியாக பிடிக்கப்பட்டதன் விளைவாக வலி தாழாமல் அவன் முகம் சுழித்தான் என்றால் கை முறுக்கப்பட்டதும் அலறவே செய்தான். இன்னும் ஒரு முறுக்கு முறுக்கினால் தனது முழங்கை எலும்பு உளுத்து போன மூங்கிலை போல முற்றிலும் முறிந்துவிடும் என்பதை உணர்ந்ததால் பெரும் திகிலும் கொண்டான். ஆனால் அவனை காப்பாற்ற தலையிட்ட புது பயணி, இவன் பொல்லாதவன் அல்லன், அசடுதான், விட்டுவிடுங்கள் என்று பரிந்து பேசியதும் பயணி சொன்னதை ஆமோதிக்கவே செய்தான் சேர தூதன். பேசிய பயணியின் குரலில் இருந்து தனக்கு பறிந்தவள் நிலக்கள்ளிதான் என்பதை உணர்ந்து கொண்ட சஞ்சயன், அவள் அந்த இரவில் சொக்கன் சத்திரத்தில் காத்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன, நாங்கள் அந்த சமயத்தில் அங்கு வருவது அவளுக்கு எப்படி தெரியும் என்று எல்லாம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டானாலும் விடை ஏதும் கிடைக்கவில்லை தூதனுக்கு. விடை நிலக்கள்ளியிடம் இருந்தும் கடல் வேந்தனிடம் இருந்துமே வந்தது. திரையிருந்து சேர தூதன் கையை அகற்றி திரையை நன்றாக தொங்கவிட்டு அதை மீண்டும் திறக்காது இருக்க இரு முனைகளையும் அந்த வண்டியின் பக்க விற்களில் செருகிவிட்ட கடல்வேந்தன், நிலக்கள்ளி சொன்னபடி சொக்கன் சத்திரத்தில் சித்தமாயிருந்து விட்டாயே என்று பாராட்டினான்.
நீங்கள் சொன்னபடி சரியான காலத்துக்கு வந்துவிட்டீர்கள், எப்படி வஞ்சையிலிருந்து தப்பினீர்கள் என்று வினவினான்.
கடல்வேந்தன் சிறிது நிதானித்து விட்டு சொன்னான், நிலக்கள்ளி உண்மையை சொன்னால் நீ நம்ப மாட்டாய், ஆனால் மன்னர் தான் என்னை விடுதலை செய்தார் என்று.
மன்னர் விடுதலை செய்தாரா? எப்படி? மன்னர் தானே உங்களை சிறை செய்ய உத்தரவிட்டிருந்தார். உங்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 10,000 பொன் வெகுமானம் என்று முரசம் கொட்டியிருக்கின்றாரே
என்று வினவினாள் நிலக்கள்ளி. மன்னர் மனம் மாறியிருக்க வேண்டும் என்று கடல்வேந்தன் பதில் சொன்னான்.
எப்படி மாறும்?
வினவினாள் அந்த கன்னி. எப்படியோ தெரியாது, என்னை கண்டதும் காவலரை பார்த்து சீறிய மன்னர், இவனை யார் இங்கு கொண்டு வர சொன்னது என்று, உன்னை யார் இங்கு வர சொன்னது என்று என் மீதும் சீறி விழுந்தார்.
விசித்திரமாயிருக்கிறதே.
எந்த விசித்திரமும் இல்லை இதில். நானாக வரவில்லை என்றும் என்னை பிடித்து வந்தார்கள் என்றும் சொன்னேன். எனக்கு விடுதலை அளித்தால் நான் திருடிய 2 பெட்டி பொன் நாணயங்களையும் அரசுக்கு திருப்பி கொடுத்து விடுவதாக சொன்னேன். இனிமேல் கொள்ளை அடிப்பதில்லை என்றும் உறுதி கூறினேன். மன்னர் சம்மதித்து விடுதலை அளித்தார். இதை கூறிய கடல்வேந்தன் லேசாக பெருமூச்சு விட்டு, என் தொழில் போய்விட்டது என்றும் வருத்தத்தோடு கூறினான். நிலக்கள்ளி நகைத்தாள் மெதுவாக. அவன் விரல்களோடு தனது விரல்களை இணைத்தாள்.
எந்த தொழில்? கொள்ளை தொழிலா
என்று வினவவும் செய்தாள் நகைப்பின்னோடே. ஆம் என்றான் கடல்வேந்தன்.
ஓ, அது ஒரு தொழிலா என்று கேட்டாள் நிலக்கள்ளி.
ஆம்.
கண்ணியமான தொழிலா?
அவரவர்களுக்கு அவரவர் தொழில் கண்ணியமானது.
மன்னர் இருக்கின்றார், அரசியல் பணி செய்யும் மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தொழிலை போல ஆகுமா உங்கள் தொழில்?
அரசியல் ஒன்றும் அப்படி கண்ணியமான தொழில் அல்ல. அங்கும் கொள்ளை நடக்கிறது உள்ளூர, அதற்கு கண்ணியமான சட்டப்போர்வை பொருத்தப்படுகிறது. எனது கொள்ளை பகிரங்கம், சட்டப்போர்வை கிடையாது. வித்தியாசம் அவ்வளவுதான்.
அரசில் இருப்பவர்கள் நாட்டு வருமானத்தை மக்கள் நலனுக்கு செலவிடுகின்றார்கள். நீங்கள்?
நானும் அப்படித்தான். கொள்ளையடிக்கும் பணத்தை ஏழைகளுக்கு தருகின்றேன். வேண்டுமானால் முசிறிவாசிகளை கேட்டுப்பார் என்ற கடல்வேந்தன். நிலக்கள்ளி வீண் பேச்சு, அதற்கு சிறிது நேரமாவது உறங்கு என்று அவளை படுக்க வைத்தான். படுத்தும் அவள் உறங்கவில்லை.
பேசாமல் இருங்கள், கையை எடுங்கள் என்றாள்.
கடல்வேந்தன் மெல்ல நகைத்தான். கையை ஏன் எடுக்க சொல்கின்றாய்? அது என்ன செய்கிறது உன்னை என்று வினவினான் நகைப்பினோடு.
என்ன செய்யவில்லை என்று முணுமுணுத்தாள் நிலக்கள்ளி. அடுத்து வண்டிக்குள் மௌனம் நிலவியது சில வினாடிகள். மீண்டும் என்று ஒல்லிக் கிளப்பினாள் நிலக்கள்ளி.
என்னவும் என்று முணுமுணுத்தான் கடல்வேந்தன். அவன் உள்ளே அசையும் ஒளி கேட்டது சேர தூதனுக்கு. நிலக்கள்ளி வேகமாக திரும்பி படுத்து,
ஏதாவது விஷமம் செய்தால் கையை உடைத்து விடுவேன் என்று எரிந்து விழுந்தாள்.
அந்த எரிச்சலில் ஒரு வேட்கையும் இருந்ததை சேர தூதன் புரிந்து கொண்டான். அதனால் அவன் பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகி பட்கத்தில் உட்கார்ந்திருந்த நற்கிள்ளியை நோக்கி, நற்கிள்ளி கேட்டாயா கதையை என்று மெதுவாக வினவினான்.
இல்லை என்றான் நற்கிள்ளி எதிரே சாலையை நோக்கிய வண்ணம்.
எதுவுமே கேட்கவில்லையா?
இல்லை.
உனக்கு காது இல்லையா?
இருக்கிறது.
பின் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்?
என் காது கேட்கக்கூடிய விஷயங்களைத்தான் கேட்கும். எனக்கு 3 காதுகள் உண்டு
என்றான் நற்கிள்ளி. 3 காதுகளா? வியப்போடு வினவினான்.
ஆம் தூதரே, சாதாரண சமயத்தில் 2 காதுகள். நான் சம்பந்தப்படாத விஷயங்களில் கேட்காது என்ற 3வது காதும் உண்டு. அறிவுள்ளவர்களுக்கு இந்த 3வது காது அவசியம்
என்று நற்கிள்ளி நகைத்தான்.
தூதன் சினந்தான், நறுக்கிள்ளி நீ என்ன சிலேடை பாடும் புலவன் என்று என்னமா என்று வினவினான்.
என்னம்மா என்று கேட்பானே, நான் தமிழன், சிலேடையும் நகைச்சுவையும் தமிழனுக்கு இயற்கையாகவே உண்டு என்று நற்குள்ளி. நாளை எனது படகுக்கு வாரும், கவிபாடி காட்டுகின்றேன் என்று கூறினார்.
அதுவரை நற்குள்ளி சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்ட சஞ்சயன், நீர் கவிதான், கவிபாடிவீர் என்று எரிச்சலோடு சொன்னான்.
இப்பொழுதாவது புரிந்து கொண்டீரா என்று நற்குள்ளி வினவினான்.
புரிந்து கொண்டேன். கவி கவிதையை புனைவதோடு நிற்க மாட்டான், புனைந்த கவிதையை கேட்க ஆளை பிடிப்பான். அப்படி யாராவது சிக்கிக்கொண்டால் கவிதை வரி ஒவ்வொன்றையும் இரண்டு தடவை சொல்லி பிராணனை வாங்குவான் என்ற சஞ்சயன், நற்குள்ளி, கடல்வேந்தன் கையால் நான் செத்தாலும் சாவினை தவிர உன் கவிதையை கேட்டு பிராணனை விட மாட்டேன் என்றான் தீர்மானமாக. நற்குள்ளி திரும்பி சஞ்சயனை நோக்கி,
தூதரே, உமக்கு இலக்கிய சுவை இல்லை என்றான்.
சஞ்சயனும் சளைக்கவில்லை. இல்லாததால் பிழைத்திருக்கிறேன், இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கவியும் எனக்கு பாடிக்காட்டி என்னை கொன்றிருப்பார் என்று தனது இலக்கிய வெறுப்பை சஞ்சயன் காட்டினான். அதற்கு மேல் இருவரும் பேசவில்லை. அவர்கள் மௌனத்தை உள்ளிருந்து எழுந்த சிருங்கார சிற்றரவங்கள் கலைத்துக் கொண்டிருந்தன. கடல்வேந்தன் நிலக்கள்ளியின் முதுகை தன்னை நோக்கி திருப்பிய போது சரசரவென்று அவள் ஆடை ஒலித்தது. அவன் குனிந்து தனது இதழ்களால் அவள் இதழ்களை தீண்டிய போது ஏற்பட்ட வழவழத்த ஒளியொன்று வண்டி சக்கர ஓட்டத்தின் ஒளியையும் சற்றே கிழித்தது. அவன் ஒரு கையால் அவள் முதுகை வருடினான், இடையில் தனது இன்னொரு கையை தவழ விட்டான். சற்று நேரத்துக்கு எல்லாம் அந்த கைகள் இடம் மாறின. ஏதோ ஒளிகள், சிறுமுனுகள், கார் சிலம்பின் பரல்களின் ஒளி, கையொன்று இன்னொரு கையை பிடித்து தள்ளியதால் ஏற்பட்ட தட்டென்ற ஒளி என்று எல்லாமே வேட்கை விளையாட்டின் பூர்வங்களாக தெரிந்தன தூதனுக்கு. உறக்கம் வருகிறது, பேசாமல் இருங்கள் என்று சற்று உறக்கவே நெலுக்கள்ளி கடைசியாக சொன்ன சொற்கள் தூதன் மனத்தை அலைக்கழித்திருக்க வேண்டும். அவன் நற்கிள்ளியை திரும்பி நோக்கி, நற்கிள்ளி, இரண்டாம் ஜாமம் தாண்டிவிட்டது, இன்னும் ஒரு ஜாமமாவது நாம் தூங்க வேண்டாமா என்று கேட்டான்.
யார் தடுத்தது உங்களை
என்று நற்கிள்ளி கேட்டான். இதை கேட்க வேறு வேண்டுமா என்று சஞ்சயன் பதிலுக்கு கேட்டான்.
தூங்கும் புறவைகளின் சேனத்தை என்னிடம் கொடுங்கள்
என்று சேனத்தை வாங்கிக் கொண்டான் நற்கிள்ளி.
தூதன் அலுப்பு மிகுதியால் வண்டியின் கூண்டின் பக்கமாக சாய்ந்து நித்திரை வையப்பட்டான். எத்தனை நேரம் அவன் உறங்கியிருப்பானோ அவனுக்கு தெரியாது. விழுத்த போது முற்றும் புதிய சூழ்நிலையில் இருந்தான். அவனை இரு முரடர்கள் உற்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இவன் எப்படி இங்கு வந்தான் என்று ஒருவன் கேட்டான்.
தெரியாது என்றான் இன்னொருவன். அப்படியானால் இவனை என்ன செய்வது என்று முதலில் பேசிய முரடன் கேட்டான்.
அதுவும் தெரியாது என்றான் இரண்டாவதானவன். இவனை ஆற்றில் தூக்கி போட்டால் என்ன?
அது சரிப்பட்டு வராது.
ஏன்? நீந்து தெரிந்தால் தப்பிவிடலாம்.
இதை மிகுந்த வருத்தத்தோடு சொன்னான் இரண்டாவது முரடன். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.